நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ வந்து விவசாயத்து கூடவே வந்து கால்நடைகள் இணைச்சு வளர்க்கறது, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு இன்னும் நிறைய இதை ஒருங்கிணைச்சு பண்ற முறைகள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா சொல்றது வந்து கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம கோழி வளர்ப்பு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நாட்டுக்கோழிகள் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த சமயத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுட்டு வருது. அதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம சரவணம்பட்டியில இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையத்திலிருந்து டாக்டர் அருள் ஜோதி அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து அங்கே உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட நம்ம இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் உள்ள தொழில்நுட்பங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ஏன் இப்போ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குங்க?
நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து கிராம மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து பெரிதும் பங்கு வகிக்குது. கிராமங்கள் தான் வந்து இந்தியாவோட முதுகெலும்புன்னு நம்ம சொல்கிறோம். அதனால் கிராம மக்களோட பொருளாதார முன்னேற்றத்துக்கு இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நிலம் இல்லாமல் சிறு விவசாயம் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா நிலம் இல்லாமல் வீட்டு புறக்கடையிலேயே வளர்க்குறதுக்கு இந்த கோழிகள் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த நாட்டுக்கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடமாடும் வங்கிகள் மாதிரி செயல்பட்டு குடும்ப வருமானத்தை உயர்த்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களோட புரத தேவைகளையும் பூர்த்தி செய்யுது. எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் புறக்கடையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் இயற்கை உயிரிகளையும் சாப்பிட்டுக்கிட்டு குறைஞ்ச காலத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு கருதப்படுகிறது. இன்னைக்கு சூழ்நிலையில் கறிக்கோழியோட விலையை விட நாட்டுக்கோழி இறைச்சியை உண்ற பழக்கம்தான் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இயற்கை சூழ்நிலையில் இந்த கோழிகள் வளர்றதை தான் மக்கள் காரணமாக கருதுகிறாங்க. இதனால் பல நன்மைகள் கொண்ட நாட்டுக்கோழி வளர்ப்பை வந்து நம்ம நாட்டில் 80% கிராம மக்கள் வந்து வேளாண்மையோட கூடிய உபரி தொழிலா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க டாக்டர், இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு ஏன் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாலே அதுக்குன்னு முறைகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த நாட்டுக்கோழிகளை வளர்க்கறதுக்கான முறைகள் அப்படின்னு இருக்குங்களா?
நாட்டுக்கோழிகளை வந்து நம்ம 3 முறைகள்ல வளர்க்கலாம். ஒன்று வந்து புறக்கடையில நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம், இன்னொன்று வந்து மித தீவிர முறை அப்படிங்கிற முறையில வளர்க்குறோம், மூன்றாவது வந்து தீவிர முறையில் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி 3 முறைகளாக நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இப்போ புறக்கடையில் நாட்டுக்கோழிகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிகள் வந்து பெரும்பாலும் திறந்த வெளியில் தான் வளர்க்குறாங்க. பகல் நேரங்களில் திறந்த வெளியிலும் இரவு நேரங்களில் கூடைகளில் அடைச்சி அல்லது மரக்கிளைகளையும் அடைச்சி வச்சு கோழிகளை வளர்க்குறாங்க. இப்போ வீடுகளில் இருக்கக்கூடிய நெல், அரிசி, குருணை, கம்பு, சோளம், மற்ற எஞ்சிய சமைச்ச உணவுகளை தீவனமாக நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்க முடியாது. இப்போ அடுத்து சொல்லக்கூடிய மித தீவிர முறை அப்படிங்கிற முறையில் கொட்டகையோட திறந்த வெளியை சுற்றி ஒரு கம்பி வலை அமைச்சு அதில் கோழிகளை வச்சு பகல் நேரங்களில் திறந்த வெளியிலையும் இரவு நேரங்களில் கொட்டகையிலையும் வளர்க்கலாம். இந்த முறையில் வளர்க்குற கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளி முறையோட அதிக எடை கொண்டதாகவும் நோய் தடுப்பு முறைகளை கையாளுவது வந்து திறந்த வெளி முறையோட எளிதாகவும் இந்த முறையில் இருக்கும். அடுத்து தீவிர முறையில் கோழிகளை வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா, இந்த தீவிர முறையில் கோழிகளை வந்து நம்ம வெளியே அனுப்புறதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்கூல முறை, கூண்டு முறை ஆகிய 2 முறைகளில் நம்ம கோழிகளை வளர்க்கலாம். இப்போ ஆள்கூல முறை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆள்கூலம் அப்படிங்கிறது வந்து இந்த நெல் உமி, கடலை பொட்டு, தேங்காய் நார், கரும்பு சக்கை, மரத்தூள் இதில் ஏதாவது ஒன்று ஆள்கூலமாக நம்ம உபயோகிச்சுக்கலாம். இந்த இளங்குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கூலப்பொருட்களை 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கும் வளர்ந்த கோழிகளுக்கு 10 சென்டிமீட்டர் உயரத்திலும் பரப்பணும். இந்த கூலப்பொருட்களை அவ்வப்போது கிளறி விடணும். நீங்கள் ஈரப்பதம் வந்து 25% மிகாமல் பார்த்துக்கொள்ளணும். ஈரம் அதிகமானால் 100 சதுர அடிக்கு 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட் தூளை சேர்த்து கிளறி நம்ம விடலாம். ஈரமாக இல்லாட்டி கெட்டியாகி போன கூளை பகுதியை வந்து நம்ம நீக்கிட்டு வேற புதிய கூளை பொருட்களை தான் நம்ம போடணும். பக்கவாட்டு சுவர்களை வந்து சரியான உயரத்தில் அமைக்கிறதன் மூலமாக சிறந்த காற்றோட்டம் கிடைச்சி கூளமும் விரைவில் உலர்ந்துடும். கூளம் மிக அதிகமாக உலர்ந்துருச்சுன்னா காற்று வேகமாக அடிக்கிற நாட்களில் புழுதி கிளம்பி கோழியோட கண்களை எல்லாம் பாதிச்சிடும். இந்த நேரத்தில் நம்ம சாக்கு மற்றும் கோணி பைகளை வந்து பக்கவாட்டு சுவற்றில் கட்டி காற்று வந்து உள்ளே வேகமாக அடிக்காமல் தடுத்துக்கலாம். அடுத்து இந்த கூண்டு முறை அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த முறையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்குறப்ப கோழியோட வளர்ச்சி திறன் வந்து உயரின கோழிகள் அளவுக்கு இல்லைன்னு சொல்லி பெரும்பாலானோர் சொல்கிறாங்க. இந்த கோழி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தன்னைத்தானும் கொத்தி கொள்ளும் பிரச்சனையும் இந்த கூண்டு முறைகளில் அதிகம் காணப்படுவதால் ஒரு 21 நாளில் வந்து நம்ம கோழிகளுக்கு அலகு வெட்ட வேண்டி உள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகிறதோட அலகு வெட்டப்பட்ட கோழிகளோட விற்பனை விலையும் குறையறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் அதிக இடவசதி இல்லாதவங்க இந்த முறையில் நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம்.
சரிங்க, வெவ்வேறு வளர்ப்பு முறைகள் பற்றி நல்லா சொன்னீங்க. ஆழ்கூள முறையில் சொல்லும்போது அந்த குஞ்சுகளுக்கு வந்து கீழே போடுற கூளத்தினுடைய அளவும் பெரிய கோழிகளுக்கு போடுற அந்த கூளத்தினுடைய அளவும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இளம் குஞ்சுகளை நம்ம தனியாக தான் பராமரிக்கணும் இல்லைங்களா?
நம்ம இளங்குஞ்சுகளை பார்க்குறப்ப இளங்குஞ்சுகளை வந்து பராமரிக்கிற கொட்டகைகள் வந்து மற்ற பெரிய கோழிகள் இருக்க கொட்டைகளுக்கு அருகில் இல்லாமல் தொலைவில் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இளங்குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா எளிதில் பெரிய கோழிகளிலிருந்து நோய் தாக்கும் அபாயம் உண்டு. கோழி குஞ்சுகளை பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு 4 வார காலம் முன்னதாகவே குஞ்சு வளர்ப்பு அறைகளை வந்து நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே குஞ்சுகளை வளர்த்த இடமா இருந்ததுன்னா வளர்ந்த கோழிகளை நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிற ஆள் குளத்தை வந்து உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தி வச்சிடணும். தகடு அல்லது துடைப்பான் வச்சு தரையில் இருக்கக்கூடிய கூளத்தை வந்து சுத்தமாக நம்ம அகற்றி விடணும். அதுக்கப்புறம் தீச்சுவாலையை வச்சு நல்ல கிருமி நீக்கம் செய்யணும் அந்த கொட்டகையில். அறையை மீண்டும் ஒரு முறை பெருக்கி விட்டு தரையையும் பக்கவாட்டு சுவர்களையும் நீர்த்த சுண்ணாம்பு கொண்டு வெள்ளையடித்து விடணும். வெள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி நீர்த்த சுண்ணாம்புல 20 லிட்டருக்கு 50 கிராம் வீதம் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து அடித்து பண்ணையோட சுவரையெல்லாம் தயார் செஞ்ச பின்னாடி தான் நம்ம இளங்குஞ்சுகளையே வாங்கணும். இப்போ இளங்குஞ்சுகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சுகளை வாங்கிட்டு வர சமயத்தில் நிலவக்கூடிய தட்பவெப்ப நிலைக்கு மாதிரி நம்ம 1 மாதம் வரைக்கும் ப்ரூடர் அப்படின்னு சொல்லக்கூடியதை அமைச்சு குஞ்சுகளை பாதுகாக்கணும். குஞ்சு பொறித்த பின்பு அந்த குஞ்சுகளோட வயிற்றில் உள்ள முட்டையோட எஞ்சிய மஞ்சள் கரு கரையிறதுக்கு அதுக்கு போதுமான வெப்பத்தை நம்ம அடைக்காப்பான் மூலம் ஏற்படுத்தணும். குஞ்சுகளை அடைக்காப்பானில் பராமரிக்கிறப்ப சிறு சிறு தொகுதியாக வளர்க்குறதுனால நம்ம இளங்குஞ்சுகளோட இறப்பு விகிதத்தை வந்து நம்ம தவிர்க்கலாம். அடைக்காப்பான்களை வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 முறை விரிவுபடுத்தி இடவசதியை அதிகப்படுத்தி கொடுக்கணும். 2 வாரங்களுக்கு பின்னாடி அடைக்காப்பான்களை நம்ம முற்றிலும் நீக்கிவிடணும். இளங்குஞ்சுகளுக்கு வெப்ப காலங்களில் 2 வாரங்களுக்கும் குளிர்காலங்களில் 4 வாரங்களுக்கும் இரவு மற்றும் பகல் வேளைகளில் தேவைக்கேற்ப மின்விளக்குகள் மூலம் நம்ம வெப்பம் அளிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரே அறையில் அளவுக்கு அதிகமாக குஞ்சுகளை அடைச்சி வச்சு வளர்க்குறத தவிர்க்கணும். காகித அட்டை அல்லது தகரத்தினால ஒரு குறுகிய இடத்துல குஞ்சுகளை போதிய தீவனம் தண்ணீர் மற்றும் வெப்பத்தை செலுத்தி வளர்க்குறது தான் அடைக்காப்பான் அல்லது ப்ரூடர்னு சொல்கிறோம். பாய் அல்லது காகித அட்டையை கொண்டு நம்ம 1:2 உயரத்துக்கு வட்டமாக அமைச்சுக்கணும். இந்த வட்டத்துக்கு உள்ளே வந்து செய்தித்தாள் இல்லைன்னா காகிதத்தை போடணும். 100 வாட்ஸ் பல்பை வந்து இந்த வட்டத்துக்குள்ளே உயரமாக தொங்க விடணும். ப்ரூடர் உள்ளேயே வந்து தீவனம் மற்றும் தண்ணீரை வைக்கணும். அடியில் உள்ள செய்தித்தாளை வந்து நீங்கள் 1 நாளைக்கு 1 முறை கண்டிப்பாக மாற்றணும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மின் விளக்கை போதிய அளவு உயர்த்தியும் தாழ்த்தியும் நம்ம அமைக்கணும். குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரியும் வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரியும் நம்ம மின் விளக்கை அமைச்சுக்கணும். குடிநீர் தொட்டி, தீவன தொட்டி, குஞ்சு தடுப்பு தகடுகள் ஆகியவற்றை வந்து நம்ம 0.5% கிருமி நாசினி கொண்டு நம்ம நன்கு தேய்ச்சி கழுவணும். அதுக்கப்புறம் குழாய் நீரில் கழுவுன பின் 4 முழுக்க சூரிய வெளிச்சத்தில் வைக்கணும். குஞ்சுகள் முட்டையிலிருந்து வெளிவந்தவுடன் அதோட உடம்பில் உள்ள இறகுகள் முழு வளர்ச்சி அடைகிற வரைக்கும் அதோட உடல் வெப்பநிலையை வந்து ஒரே சீராக வச்சுக்கொள்ள முடியாததுனால நம்ம செயற்கை வெப்பத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. இந்த செயற்கை வெப்பத்தை அழிக்கிறதுக்கு மின் விளக்குகளை வந்து நம்ம தரையிலிருந்து 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தொங்குற மாதிரி அமைக்கணும். முதல் வாரத்தில் குஞ்சுகளுக்கு 35 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும். அதன் பிறகு வாரம் ஒரு முறை 3 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை குறைச்சிக்கிட்டே வரணும். தேவைக்கு அதிகமாக செயற்கை வெப்பம் அளித்தா குஞ்சுகள் அடைக்காப்பானில் ஒரு ஓரமாக இருக்கும். குறைவான செயற்கை வெப்பம் அளிக்கப்பட்டால் விளக்குகளுக்கு அடியில் குஞ்சுகள் ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டிருக்கும். இதனை வந்து பண்ணையாளர்கள் பார்த்து செயற்கை முறையில் அளிக்கப்படக்கூடிய வெப்பத்தை வந்து சரி செஞ்சுக்கலாம். செயற்கை வெப்பம் அளிக்க மின்சாரம் இல்லாத நேரங்களில் கரி அடுப்பு மீது இரும்பு சட்டிகளை கவிழ்த்து வைத்து அது மூலமாக கோழிகளுக்கு செயற்கை வெப்பத்தை அளிக்கலாம். எரிவாயு குடை அமைப்புகளும் கூட இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. தற்போது நடைமுறையில் அடிக்கடி மின்சார தடை ஏற்படுவதால் சார்ஜ் பேட்டரிகள் மூலமும் நம்ம எரியும் விளக்குகளை பயன்படுத்தலாம். குடிநீரில் வந்து குஞ்சுகளுக்கு முதல் நாள் 8% குளுக்கோஸ் தண்ணீரை நம்ம கொடுக்கணும். அதன் பிறகு நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளையும் முதல் 5 நாட்களுக்கு நம்ம கொடுக்கணும். குஞ்சுகள் வந்து பண்ணையிலிருந்து வர்றதுக்கு சில மணி நேரம் முன்னதாகவே குடிநீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு தேவையான மருந்துகளை கலந்து குடிநீர் தொட்டியில் நிரப்பி வைத்து கொள்ளணும்.
சரிங்க, இப்போ இந்த இளம் குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ முக்கியமாக நம்மளுக்கு வந்து கோழிகளை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்குறது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தான் தீவனம் வந்து தயாரித்து கொடுக்கணும். இப்போ மற்றபடி புறக்கடை கோழி வளர்ப்பில் வந்து அதுவே நம்ம கொல்லப்பக்கம் காட்டில் இருக்கிற புழு பூச்சிகள் அப்புறம் கிடைக்கிற தானியங்கள் இதையெல்லாம் சாப்பிட்டுக்கும். இப்போ நம்ம இந்த கூண்டு முறையில் அப்படிங்கும்போது என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அதை நம்மளே தயாரிச்சுக்க முடியுமா, அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள்.
இந்த நாட்டுக்கோழி தீவனத்தை வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க அவங்கவுங்களே வீடுகளில் தயாரிச்சுக்கலாம். கோழிகளுக்கு தேவையான தீவனத்தில் பார்த்திங்கன்னா எரிசக்தி, புரதச்சத்து, கொழிப்பு சத்து, நார் சத்து, உயிர் சத்து மற்றும் கனிம சத்துக்கள் வந்து வேண்டிய அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு தீவனம் தயாரிக்கிறப்ப அதில் தானியங்கள், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள், மீன் தூள், உயிர் சத்து மற்றும் கனிம சத்துக்கள் கலவையை போட்டு சேர்த்து நம்ம தயாரிக்கணும். முட்டை கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா அதுகளுக்கு கூடுதலாக சுண்ணாம்பு சத்தையும் சேர்க்கணும். நாட்டுக்கோழிகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறப்ப ஒரு 3 மாத வயதில் 1 கிலோ உடல் எடை வளர்கிறதுக்கு நாட்டுக்கோழி சுமார் 3.5 கிலோ தீவனத்தை சாப்பிடும். 8 முதல் 10 லிட்டர் தண்ணீரையும் அருந்தும். இந்த கோழி தீவன கலவையில் உள்ள தானியங்கள், புண்ணாக்கு, கருவாடு ஆகியவற்றையெல்லாம் நம்ம அரைச்சி கலந்து தான் நம்ம இந்த கோழி தீவனத்தை தயாரிக்கணும். இந்த கோழி தீவனத்தை வந்து கோழிகளுக்கு அளிக்கிறப்ப தீவனத்தட்டில் தீவனம் கொடுக்கும்போது அந்த தட்டுகளில் 1/3 அளவுக்கு தான் இந்த தீவனத்தை நம்ம கோழிகளுக்கு கொடுக்கணும். இந்த தீவன கலவையில் ஏதாவது தண்ணீர் பட்டுட்டா அந்த தீவனத்தில் வந்து பூஞ்சை காளான் பிரச்சனை உண்டாயிரும். அதனால் தண்ணீர் பட்ட தீவன வகைகளை வந்து நம்ம கோழிகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஏதாவது ஈரம் பட்டு விட்டால் உடனடியாக அந்த தீவனத்தை வந்து நீங்கள் வெயிலில் உலர வச்சு நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாட்டுக்கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கணும்.
சரிங்க, இப்போ தீவனத்துக்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக கோழிகளில் கவனிக்க வேண்டியது அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கான தடுப்பு முறைகள் இல்லைங்களா. நாட்டுக்கோழிகளை என்னென்ன நோய்கள் தாக்குது, அதுக்கு எப்படி நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணுங்க?
இந்த நாட்டுக்கோழிகளை தாக்கக்கூடிய நோய்களில் மிக முக்கியமான நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளை கழிச்சல் நோய். இந்த வெள்ளை கழிச்சல் நோயானது ஒரு வைரஸ் கிருமியினால் ஏற்படுகிறது. இந்த நோய் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் அதிகமாக இந்த சித்திரை மற்றும் வைகாசி மாதங்களில் தான் அதிகமாக ஏற்பட்டாலும் ஆண்டு முழுவதுமே இந்த நோய் வந்து நாட்டுக்கோழிகளை தாக்குது. நாட்டுக்கோழிகளை கடுமையாக பாதிக்கிறது வந்து இந்த வெள்ளை கழிச்சல் நோய் தான். இந்த நோயோட அறிகுறிகளை வந்து பாதிக்கப்பட்ட கோழிகள் வெள்ளையாக கழியறது மூலமாகவும் கொக்கு மாதிரி குறுகி கொண்டு தீவனம் மற்றும் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறத வச்சும் நம்ம அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த குஞ்சுகளோட கண்களில் நீர் கோர்த்தும் நரம்பு பாதிக்கப்பட்ட கோழிகள் வந்து கால்களை இழுத்து கொண்டும் கழுத்தை திருகிக்கிட்டு தீவனம் சாப்பிடாமல் 2 அல்லது 3 நாளுக்குள்ளே இறந்து போயிடும். முதல்ல ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கோழிக்கு இந்த நோய் வந்ததுன்னா மற்ற வீடுகளில் இருக்க அனைத்து கோழிகளுக்கும் பரவி கிராமம் முழுவதும் உள்ள கோழிகளில் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த வெள்ளை கழிச்சல் நோய். இந்த நோய் வந்த பின்னாடி மருத்துவம் செய்கிறதுல எந்த பயனும் இல்லை. வருமுன் காப்போம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தடுப்பூசி போட்டி கொள்வது தான் இந்த நோயை தடுக்க ஒரே ஒரு வழி. இந்த நோயை தடுக்க குஞ்சு பொறிச்ச 5 to 10 days லசோட்டான்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி மருந்தை கண்ணில் சொட்டு மருந்தாக விடணும். அடுத்து குஞ்சுகள் 8 weeks அடைஞ்சதும் ஆர்டிவிக்கேன்னு சொல்லக்கூடிய ஊசி மருந்தை இறக்கையில் போடணும். இந்த கோழி ஊசி மருந்து அனைத்து கால்நடை மருத்துவமனைகள்லையும் இலவசமாக போட்டு இந்த நோயிலிருந்து காப்பாற்றுறாங்க. இருந்தாலும் பாதிக்கப்பட்ட கோழிகளை அடித்து நல்லா வேக வச்சு சமைச்சு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து நாட்டுக்கோழிகளை தாக்கக்கூடிய நோயில் கோழி அம்மை அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. மனிதர்களுக்கு வரக்கூடிய அம்மை கொப்பளம் மாதிரி பாதிக்கப்பட்ட கோழிகளோட தலை, கண் மற்றும் கொண்டை பகுதிகளில் இந்த கொப்பளம் தோன்றும். இதுவும் ஒரு வைரஸ் கிருமிகள்னால பரவக்கூடிய நோய். இதனால் பாதிக்கப்பட்ட கோழிகளோட கண் பகுதியில் கொப்பளம் ஏற்படுறப்ப கண் பார்வையை மறைஞ்சு தீனி எடுக்க முடியாமல் போயிடுது. இந்த நோய் வந்து வளர்ந்த பெட்டை மற்றும் சேவல் கோழிகள்லையும் அதிக இறப்பை ஏற்படுத்தாட்டியும் குஞ்சுகளில் இறப்பை ஏற்படுத்தும். இதுக்காக நீங்கள் வேப்ப மர இலைகளை அரைச்சி மஞ்சள் தூளோட கலந்து கொப்பளங்கள் மீது தடவலாம். இருந்தாலும் இந்த நோயை தடுக்க கோழி குஞ்சுகளுக்கு 3 to 6 weeks தடுப்பூசியை நீங்கள் போடணும். அடுத்து இந்த நாட்டுக்கோழிகளில் குடற்புழுக்களோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அஸ்காரிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய உருண்டை புழுக்களும் ரைலட்டினான்னு சொல்லக்கூடிய நாடா புழுக்களும் நாட்டுக்கோழிகளை அதிகமாக தாக்குது. இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா கோழிகளோட குடலை தாக்கி கழிச்சலை உண்டு பண்ணும். இதனால் கோழிகள் மெலிஞ்சு உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான புழுக்களோட முட்டைகள் மற்றும் அந்த புழுக்களோட முதிர்ந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட கோழிகளிலிருந்து வெளியேறி இடைநிலை இளம் புழுக்களாக மாறி மற்ற கோழிகளுக்கும் பரவுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பைப்ரசின் அப்படிங்கிற மருந்தை உருண்டை புழுக்களுக்கும் நிக்ளோசமைடு மற்றும் அல்பெண்டசோல் மருந்துகளை கோழிகளுக்கு கொடுத்து நாடா புழுக்களை நீக்கலாம். இது போக நாட்டு கோழிகளில் பல வகையான வெளிப்புற ஒட்டுண்ணிகள் இருக்குது. இந்த கோழிகள் இருக்கக்கூடிய பேன்கள், தெள்ளுப்பூச்சிகள் இளங்குஞ்சுகளை அதிக அளவில் பாதிக்குது. அதிகமாக பாதிக்கப்பட்ட கோழிகளில் தோல் அரிப்பு, இறகு உதிர்தல், இரத்த சோகை மற்றும் முட்டை உற்பத்தியும் குறைய வாய்ப்பு உள்ளது. சில சமயங்களில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த ஒட்டுண்ணிகள் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இந்த பேன்கள்லாம் மனிதர்கள் மேலேயும் சில சமயங்களில் ஏறிக்கும். இந்த பேன்களோட தாக்கம் பார்த்திங்கன்னா அடைக்கோழிகளில் தான் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வசம்பு இல்லாட்டி பியூடாக்ஸ் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம தெளிக்கிறது மூலமாக இந்த தொல்லைகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்து நாட்டுக்கோழிகளில் எய்மீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரணு ஒட்டுண்ணிகள் வந்து நாட்டுக்கோழிகளோட குடலை வந்து பாதிக்குது. இந்த நோய் பாதிச்சதுன்னா நாட்டுக்கோழிகளில் இரத்தமாக கழியும். இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா 4 to 8 weeks குஞ்சுகளில் தான் அதிகமாக இருக்கும். சரியான நேரத்தில் இந்த நோயை கண்டுபிடிச்சி மருந்துகளை கொடுத்து நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து கோழி கூண்டுகளை வந்து நம்ம கிருமிநாசினி வச்சு சுத்தம் பண்ணுறது மூலமாகவும் கோழிகளை அடைக்கிற இடங்களில் உள்ள எச்சத்தை தினமும் நீக்கிறது மூலமாகவும் நோய் வந்த கோழிகளை வந்து பிரித்து வளர்த்து மற்ற கோழிகளுக்கு நோய் வராமல் தடுக்கிறது மூலமாகவும் நம்ம இந்த நோய்களை தடுக்கலாம். கோழிகளை சந்தையில் புதிதாக வாங்கிட்டு வரும்போது அதுக்கு முறையாக தடுப்பூசியெல்லாம் போட்டிருக்குதா, குடற்புழு நீக்க மருந்துகளை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொறிச்ச குஞ்சுகளுக்கு நீங்கள் முறையாக தடுப்பூசி மற்றும் குடற்புழு மருந்துகளை எல்லாம் கொடுத்து பராமரிக்கணும். இதன் மூலமாக நாட்டுக்கோழிகளில் வரக்கூடிய நோயை நீங்கள் கட்டுப்படுத்தி அதில் ஏற்படக்கூடிய இறப்பையும் குறைச்சி நீங்கள் அதிக லாபத்தை பெறலாம்.
சரிங்க, இப்போ வந்து கோழிகளை தாக்கக்கூடிய நோய்கள் அதுக்கு என்னென்ன தடுப்பு முறைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே சொன்னீங்க. இப்போ ஒரு கோழி சின்ன குஞ்சா பொறிச்சு வெளியில் வர்றதுலேருந்து அல்லது நம்ம குஞ்சு வாங்கிட்டு வர்றதுலேருந்து கோழிகளுக்கு வந்து என்னென்ன தடுப்பூசிகள் எப்பப்போ போடணுங்க? அதாவது இந்த நோய் பாதிப்பு இல்லாமல் அந்த கோழிகள் வளர்ப்பு வந்து நமக்கு லாபகரமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம என்னென்ன தடுப்பூசிகள்லாம் கோழிகளுக்கு கட்டாயமாக போடணும்?
நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு பொறிச்ச 7th பார்த்தீங்கன்னா லசோட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ராணிக்கட்டு நோய் தடுப்பு மருந்த கண்ணில் சொட்டு மருந்தாக உபயோகிக்கணும். அடுத்து 5th திரும்பவும் லசோட்டா மருந்தை கொடுக்கணும். அடுத்து 6th கோழி அம்மை அப்படிங்கிற நோய்க்குண்டான தடுப்பூசியை செலுத்தணும். அடுத்து 8th ஆர்டிவிகே எனும் ராணிக்கெட் நோய் தடுப்பூசியை திரும்பவும் செலுத்தணும். அடுத்து 18th ராணிக்கட் நோய்க்கான தடுப்பூசியை மீண்டும் கொடுக்கணும். வளர்ந்த முட்டை கோழிகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு தடவை குடிதண்ணீரில் லசோட்டா மருந்தை கலந்து கொடுக்கணும். இந்த லசோட்டா மருந்து கொடுக்கறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே குடற்புழு நீக்கம் செஞ்சிடணும். தீவனம் அல்லது தண்ணீரில் வந்து வைட்டமின் மருந்து கலவையை சிறிதளவு சுண்ணாம்பு தூள் கலந்து கொடுக்கறது மூலமாக முட்டைகளோட எண்ணிக்கையையும் அதிகரிக்கிறதோட இந்த முட்டை கோழிகள் சில சமயங்களில் தோல் முட்டையிடும். இதனால சுண்ணாம்பு சத்து குறைந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த தோல் முட்டை இடுறதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் தீவன கலவை கூட சிறிதளவு சுண்ணாம்பு தூளை கலந்து கொடுக்கணும். இந்த முறைகளில் நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு தடுப்பூசிகளை நீங்கள் அளிக்கிறது மூலமாக நாட்டுக்கோழிகளில் வரக்கூடிய நோய்களையெல்லாம் தடுத்து அதில் ஏற்படக்கூடிய இறப்புகளை தவிர்த்து நீங்கள் அதிக லாபம் பெறலாம்.
இப்போ நாட்டுக்கோழிகள் அப்படிங்கும்போது வந்து எப்படிங்க அந்த குஞ்சுகள் வாங்குறது, நம்ம வெளியில் வாங்கிக்கலாமா இல்லை அவங்களே வந்து அந்த கோழிகளை அடைக்காத்து பொறிச்சு குஞ்சுகளை உற்பத்தி பண்ணிக்கலாங்களா?
இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை நீங்கள் வாங்குவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உள்ள கோழியின அறிவியல் துறையை அணுகி நாட்டுக்கோழி குஞ்சுகளை நீங்கள் வாங்கி கொள்ளலாம்.
சரிங்க, இப்போ வந்து நிறைய விவரங்கள் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி சொல்லியிருக்கீங்க. கோழி வளர்க்க விரும்புகிறவங்களுக்கு அல்லது வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டாக்க பல்கலைக்கழக பயிற்சி மையத்தை அணுகலாமா? எந்த நேரத்தில் வந்து பார்த்தா அவங்க வந்து தேவையான தகவல்கள் பெற முடியும்?
நாட்டுக்கோழி வளர்ப்பு சம்பந்தமான தகவல்களை பெறுவதற்கு நீங்கள் சரவணம்பட்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியோட பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நீங்கள் அணுகி எங்களுக்கு தேவைப்படக்கூடிய விளக்கங்களை நீங்கள் பெறலாம். கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையமானது திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை இயங்குகிறது. இந்த வேலை நாட்களில் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை எந்த நேரங்கள் வேண்டாலும் நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ அணுகி உங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். கால்நடை மருத்துவக் கல்லூரி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தொலைபேசி எண்ணானது 0422-266-9965. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம்.
ரொம்ப நன்றி மேடம். நம்ம நேயர்களுக்கு இது வரைக்கும் கோழி வளர்ப்பு பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. வணக்கம்.
வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி சரவணம்பட்டியில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய பயிற்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அருள்ஜோதி அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எழுதுங்க. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு 0422-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.